நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முகமே உண்டாகட்டும். இவ்வளவு நேரம் ஆண்டவரை நாம் தொழுது கொண்டோம். கத்தரை பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்தினார். ஸ்தோத்திரம் வழிகிடுகிறவன் கத்தரை மகிமைப்படுத்தினார். அந்த பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கத்தர் நமக்கு தந்திருக்கபடியால் ஸ்தோத்திரம். நீதிபார் பாடி மகிழ்கிறான். கத்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாம் தேவனுடைய வசனத்துக்குள்ளே கத்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள அமெரிக்காவில் இருந்து கலிபோர்னியாவிலிருந்து பாச நடா அவர்கள் நம்பத்தில் வந்திருக்கிறார். ஸோ இதுவரை நான் உங்கள் சார்பிலே அன்போடு தேவனுடைய ஊழியக்காரர் நான் வரவேற்க விரும்புகிறேன். எல்லோரும் நான் உற்சாகமாக கரைகளை தேடி பாச நடா பிளீஸ் கம்ப்ளீட் ஜஸ்ட் 15 மினிட்ஸ். 1985 இருந்து நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். புல்கேமில் 4 பேர். இன்னைக்கு 4 பேரும் 4 தேசத்தில் நிற்கிறோம். இவர் யுஎஸ்ஏலும், இன்னொரு யூகேலும், இன்னொரு போலண்டிலும் நான் அதிகமாக இருக்கிறேன். தேவனுடைய மிகுந்த கிருபையினால் கிட்டத்தட்ட 35-36 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நேற்று என்னுடைய மகளுடைய திருமண வைபவத்தில் 4 பேரும் நாங்கள் சந்தித்துக் கொண்டோம். சந்தித்து உற்சாகமாக ஒருவர் விசாரித்து படப்படுத்திக் கொண்டோம். அந்த நாள் ஞாபகங்களை பேசிக்கொண்டோம், கதைத்து கொண்டோம். கத்தோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இவர் முதல் தடவையாக தன்னுடைய வேசையில் பைபிளை வைத்து வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் நான் அங்கு போனேன். முதல் தடவையாக அன்றைக்கு தான் நான் வேதத்தில் இருக்கிற வசனத்தை நான் பார்த்தேன். கடவுளுக்கு முன்பாக நான் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. பைபிளில் இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க. அவர் வாசித்துக் கொண்டிருந்தது நீதிமொழிகள். பைபிளில் இப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டுட்டார். அவருடைய பைபிளை நான் வாங்கிக்கொண்டு போய் வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு முன்பு அவர் ரசிக்கப்பட்டவர் இலங்கையில் பாதர் சாது என்று சொல்லி இப்போ ஹோலரில் அவர் போதர் இருக்கிறாரு. பட் இன்னொரு எங்களுடைய நண்பர் அவர் யூகேலே, அவர் ஒரு ஊழியக்காரனாக 4 பேரும் தங்கள் ஊழியக்காரில் இருக்கிறோம். அன்றைக்கு நான் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது சிரித்தவர். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவட ஊழியக்காரர்களாக சில பேர் மீட்புகளாக இருக்கிறதுக்காகவும் கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அருமை தேவட பிள்ளைகளே, அந்த நாட்களிலே 85, 86, 87 சபை இருக்கையில் நாங்கள் வீடு வீடாக போய் ஆண்டவர் இயேசுடைய ரட்சியத்தை அறிவித்திருக்கிறோம். கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம். எங்கள் ஒருவரும் உற்சாகப்படுத்த இல்லை, அல்லது ஒரு சபை எங்களை தாங்கும் இல்லையென்ற சபை அந்த நாட்களில் இருக்கேன். எப்படி ஊழியம் செய்யணும் தெரியாது, எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும் தெரியாது, எப்படி வசனத்தை போதிக்கணும் எங்களுக்கு தெரியாது. கடவுளுக்கு சொல்றேன், அந்த நாட்களிலும் ஆண்டவர் எங்களை ஆச்சரியமாக நடத்தினார். பிற்பாடு 1988 சபை ஆரம்பமானது. இந்த ஐரோப்பாவிலே தமிழ் திருச்சபை எப்படி ஆரம்பமானது என்பதை நாம் அறிவோம். என்ன, நாங்கள் அங்கே இருந்தோம். கடவுளுக்கு மகிமை. கூடி கூடி எத்தனை நாளோ நாங்கள் உபவாசப்படி ஜெபித்திருக்கிறோம், கிளறுக்குள்ள போய் ஜெபித்திருக்கிறோம். அங்கே குழப்பினா ஒரு இடத்துக்கு போவோம். சில வீடுகளில் போய் சுவிசேஷத்தை சொல்லி பிசாசுகள் அலறி ஓடி அங்கே இருந்த விக்கிரகங்களை கொண்டு வந்து வெட்ட மொழியில் போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி இருக்கிறோம். கடவுளுக்கு முன்பாக பகுமையாக சொல்கிறேன். அந்த நாட்கள் தேவன் அப்படி தேவன் கிருபையாக எங்களை ஊழியத்தில் ஆரம்பித்தார். பட் நாங்கள் சபை உருவாக்குறதுக்கு முதலும் கத்தர் எங்களை அற்புதமாக நடத்தி ஊழியத்தில் எங்களை வளர்த்திருந்தார். இன்றைக்கு 34-35 வருடம் ஆனாலும் கத்தர் எங்களை கிருபையாக பாதுகாத்து நடத்தி வர தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு வழிபட்டார். ஆகவே இந்த நாளிலே கலிபோர்னியாவிலே கத்தருடைய ஊழியத்தை செய்து வர்ற அவர் நம்மோடு தேவனுடைய வசனத்தை போதிப்பார். கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம், கருத்தா கேட்போம், கருத்தா ஜீவிப்போம். கத்தராக இயேசுக்கு வருகை சீக்கிரம் பாருங்க. ஆகவே பிளீஸ் பாஸ்டர், டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் லிபர்ட்டி. தி ஷேர் தி வேர்ட் ஆஃப் காட்.
Thank you. Thank you so much. I'm so very glad to be here this evening. The Bible says, this is the day that the Lord has made. Glad and rejoice. கலி கூர்ந்து மகள கடவோம். நான் இதில் இருந்தது எனக்கு ரொம்ப கலி கூறுதலாக இருந்தது தேவனில. அதனால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். எப்பொழுது மகிழ்ச்சி சபைக்கு வரும் என்றால் தேவனிலே கலி கூறும் பொழுது. ஆமேன். பாடல் நடத்துகிறவர்கள்,
வார்த்தையில் பாடல் எழுதுகிறவர்கள் அந்த பாடலிலே தேவனிலே கழிவூறும்படியான வசனங்கள் இருக்கு. அதை பார்த்து பாடும் பொழுது, அங்கே தேவனிலே நாம் கழிவூறும் பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சி இருக்கிறது. ஆமேன். ஸோ பல மாதங்களாக சபைகள் மூடப்பட்டிருந்தன. நான் ரொம்ப கத்தருடைய ஆலயத்தில் போயிருந்து கத்தரை ஆராதிச்சு பழகினதுனாலே எனக்கு வீட்டில் இருந்து ஆராய்க்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் இல்லையா. இப்பொழுது சபைகள் திறந்திருக்கிறது. போய் விடுதலையோடு தேவ சமூகத்திலிருந்து கரங்களை தட்டி ஆடி பாடும் பொழுது மிகுந்த கத்தரிலே கழிவுற முடிகிறது. அதனாலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நான் நினைக்கிறேன். 10-13 வருடம் முன்பாக நான் ஒரு விசை இந்த போகும் சபையிலே உங்களுடைய சபையில் வந்து கத்தருடைய வாசனத்தை கொடுத்திருக்கிறேன். ஆகவே திரும்ப தேவனுடைய கிருபையினாலே இப்பொழுது இந்த 2021 ஆண்டு தேவன் திரும்ப ஒரு விசை என கொடுக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக சோத்திரம். உங்களுடைய அனைவருடைய முகத்தை பார்க்க கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். என்னுடைய மனைவியார் கலிபோர்னியாவில் இருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே அதிகாலை வேலை அவர்கள் கேட்டார்கள், எல்லாரையும் பார்த்தீர்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள் சொல்லி. நான் சொன்னேன், அவள் எல்லாரும் மர்வமாக இருக்கிறார்கள் இல்லையா. ஆமேன். நான் பார்த்தது போல இப்பொழுது இல்லை, அவள் மர்வமாகி விட்டார்கள் இல்லையா. ஆமேன். அப்படி என்றால் எப்படி இருக்கிறார்கள் இல்லையா. ஆமேன். ஆகவே அருமை அவளே தேவடைய சமூகத்தில் இல்லையா. ஆமேன். அவனுடைய தலையிலே மயிரெல்லாம் இல்லை. ஆமேன். அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் இல்லையா. ஆமேன். தலையிலே மயிருக்கோ இல்லையோ, அபிஷேகம் தான் ஐயா முக்கியம். ஆமேன். அபிஷேகம் தான் நுகத்தை முடிக்கும் இல்லையா. ஆமேன். ஆனால் சொன்னால் அவர் மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது இல்லையா. இன்றைக்கு அநேகர் தரையில் இருக்கிற மயிர் விழுகிறது என்று கவலைப்படுகிறார்கள். அதுக்காக கவலைப்படாதீர்கள் இல்லையா. ஆமேன். தேவனை அறியாமல் ஒரு மயிர் கூட விழாது என்று வேதம் சொல்லுகிறது அருமையா அவளை. ஆமேன். இன்றைக்கு நான் தேவ வசனத்தை கொடுக்கும்படியாக நான் ஒரு வசனம் இங்கே வரும்பொழுது ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தேன். சபையினுடைய 10 வாசல்களை குறித்து பேசும்படி இல்லையா. ஆமேன். பொதுவாக 10 வாசல் இருக்கிறது எருசலேமிலே. அந்த ஆலயத்திலே 10 வாசல் இருந்தன. ஆட்டு வாசல் இருக்கிறது, தண்ணீர் வாசல் இருக்கிறது, மீன் வாசல் இருக்கிறது. ஆகவே ஆட்டு வாசலில் ஆடை கொண்டு வர வேண்டும், மீன் வாசலால் மீனை பிடிக்கணும். 10 வாசல்களை குறித்து பேசலாம் நினைத்தேன். ஆனால் தேவனுடைய ஆவியான என்னுடைய ஆவியில ஏவினார் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்படியாக தேவனை கிருபை செய்ற என்ற நாங்கள் நேற்று ஒரு சபையார் நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு திருமணத்தை நடத்தினோம். ஒரு ஆசீர்வாதம் இல்லையா. ஆமேன். அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஆசீர்வாதை குறித்து பெயும்படி தேவன் என்னை ஆவில ஏவினதுனாலே நான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக இன்றை கொண்டு வந்திரேன். சீக்கிரத்திலே தேவ வசனத்தை கேட்கலாம். நானே வாசிக்கிறேன். ஆமேன். நீங்கள் முடிந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அமெரிக்காவில் பொதுவாக நானே வாசிக்கிறது வழக்கம் இல்லையா. ஆமேன். மக்கள் அங்கே தேசத்திலே கடுமையாக வேலை செய்து வருவார்கள். 6 நாள் 7 நாள் ஓய்வு நாளே சபையை வந்திருப்பார்கள். ஆகவே போதிலே நீங்கள் 7 நாள் உங்களுக்கு வேலையை சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி ஆகும் இல்லையா. அதனாலே எல்லா வசனத்தையும் நானே டைப் பண்ணி பேப்பரில் கொண்டு வந்துடுவேன், நானே வாசித்து விடுவேன் இல்லையா. ஆமேன். ஆனால் நீங்கள் இங்கே வாசித்து உதவி செய்வது அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆமேன். இப்பொழுது வாசிக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நாம் தியானிக்கிற இந்த வசனம் 1 சாமுவேல் 26:25 இருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். அது பின்பாய் ஜெபிக்கலாம். 1 சாமுவேல் 26:25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். இந்த வார்த்தைக்காய் அப்படியே அந்த வார்த்தையிலேயே கரங்களை வைத்து கண்களை மூடி இந்த வசனத்துக்காக நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. இன்றைக்கு உம்மை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் உயர்த்துகிறோம். எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்க நம்முடைய வசனத்தில் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீரே. அந்த வசனத்தை கொண்டு இன்றைக்கு உம்முடைய ஜனங்களோடு எங்களோடு பேசும்படி ஆண்டவரே கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் அறிவிலும் ஆற்றலிலும் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்கள். ஆண்டவரே, நீர் எங்கள் மூலமாய் பேசி இன்றைக்கு இந்த ஜனத்துக்கு கொடுக்கிற வார்த்தை கொடுத்து இவர்களை உம்முடைய வசனத்தை கொண்டு இடைகட்டி உம்முடைய வசனத்தினால் பலப்படுத்தி உம்முடைய வசனத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இதை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு 3 விதமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஒன்று இரண்டாவது நீ பெரிய காரியங்களை செய்வாய், அதொன்று. மூன்றாவது நீ மேன்மேலும் பிளப்படுவாய். இந்த மூன்று குறிப்புகளுக்கும், ஒவ்வொரு குறிப்புக்கும் மூன்று குறிப்பாக மொத்தம் நான் உங்களிடத்தில் இன்றைக்கு பேசும்படியாக பாருங்க, ஒன்பது குறிப்புகளை வைத்திருக்கிறார். அருமையாவில் பொதுவாக ஏழு குறிப்பு தான் நாங்கள் பேசுவோம், ஏழு என்றால் அது பரிபூரணம். ஆனால் இன்றைக்கு ஒன்பது குறிப்பு என்றால் அது பரிபூர்ணத்தை காட்டிலும் மிகுந்த பரிபூர்ணம் இல்லையாமே. ஆகவே இந்த ஒன்பது குறிப்புல நான் சீக்கிரமாக உங்களிடத்தில் சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக் கொள்வது, அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று சொல்லி நான் சீக்கிரமாய் உங்களுக்காக செவித்து கடந்து போக பிரயாசப்படுகிறேன். ஆசீர்வாதங்கள், தேவன் மக்களை ஆசீர்வதிப்பது இருக்கிறது அருமையா. அவளை பழைய ஏற்பாட்டிலே தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி தேவன் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்கள் உபாகம் புத்தகத்திலே படித்து பார்க்கலாம். நீங்கள் எப்படி தேவனை, தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் மக்களை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக அவருடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். புதிய ஏற்பாடு அருமையாவே சபை முடியும் பொழுது போதர்களுக்கு தேவன் கொடுத்தது எப்படி, சபையை எப்படி நீங்கள் ஆசீர்வாதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிதாவுடைய அன்பும் குமாரனாய் கிறிஸ்துடைய என்று சொல்லி மூன்று விதமான ஆசீர்வாதங்களை சொல்லி அவளை ஆசீர்வதிப்பார்கள் இல்லையா. அதே போல அருமையாவே எல்லா இயேசு கூட இந்த உலகத்தை விட்டு போறவளது அருமையாவே கடைசியாக அவர் தன்னுடைய சீசர்களையை ஆசீர்வதிக்கையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப என்னுடைய விருப்பம், உங்களுடைய பாஸ்டருடைய விருப்பம், எல்லா ஊழியர்களுடைய விருப்பம் அருமையாவே உங்களை ஆசீர்வதிப்பது. அதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இல்லையா. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழுங்கள். அது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். ஆகவே இந்த மூன்று ஆசீர்வாதங்களிலே இது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஒரு தகப்பன் பிள்ளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை இருக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது, போதகர் சபையாரை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது, ஊழியர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்படி பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறமே அவளை, அவளை குறித்து நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு புரிந்தது. இன்றைக்கு நாம் இந்த வாசித்த அதிகாரம் அருமையா அவளே, தேவன் சத்துருக்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறது, அதை குறித்து மட்டும் இன்றைக்கு நான் பேச போற அருமையா அவளை. இங்கே சவுல், தாவீதுடைய சத்துரு சவுல், அவன் எப்படி தாவீதை ஆசீர்வதிக்கிறார் அருமையா அவளை, அதனுடைய ரகசியம் என்ன? சில வேளையில சில காரியங்கள் நமக்கு புரிவதில்லை. பாருங்க, தாவீது சொல்லும் பொழுது, சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறதுலே அதை வாசித்துக் கொண்டு வந்தீங்கன்னா கடைசியில சொல்கிறார், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை, எனக்கும் புரியவே இல்லை அருமையா. எல்லாம் நண்பர்களோட பந்தி இருந்தா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சத்துருவை கூட பந்தியில வச்சா எப்படி இருக்கும் நினைக்கிறீர்கள், எப்படி இருக்கும் நினைக்கிற அருமையா. அவளை தேவனுடைய வழிகள் வித்தியாசமானவர்கள், நாம் அப்படி செய்வதில்லை. ஏன் அப்படி செய்வதில்லை என்றால் சத்துருவை நாம் பந்தியில இருக்கிறதில்லை, அது நல்லா இருக்கான்னு நாங்கள் செய்யறதில்லை. ஆனால் தேவன் என்ன செய்கிறார், சத்துருவை கொண்டு வச்சிருக்கிறார், அவனை கொண்டு நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக இல்லையா. இங்கே பார்க்கிற அருமையா அவளை, தாவீதை சவுல் ஆசீர்வதிக்கிறமையா அவளை, இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களை சொல்ல அருமையா அவளை. நீ முதலாவது நீ எப்படியானவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர் அருமையா அவளை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவன் சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ என் குமாரன், என் குமாரனாகிய தாவீதே. குமாரன் என்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ரீசன், தேவனுடைய குமாரன்கிற ஒரு ஒரு சிலாக்கியம் இல்லையா. ஆமென். ராஜாங்கமா இருந்தாலும் சரி, ராஜ்யமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினால்தான், ராஜாவுடைய குமாரனாய் மாறினால்தான் அந்த ஆசீர்வாதம் வரும். அதனால்தான் சொல்லுமே அவளை, இவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தான் எழுதப்பட்டிருக்கிறமையா அவளை. குமாரன் என்கிற ஒரு ஸ்தானம் இங்கே வருகிறது. உண்மையிலே சவுலுக்கு தாவீது குமாரன் அல்ல, யார் அவன்? சத்துரு. பாருங்க, தாவீது சும்மா ஆடம் மேய்ச்சி கொண்டு ஒரு ஆள், அவர் உண்டு, அவருடைய வேலை உண்டு இல்லையா. எங்களுடைய தகப்பனார் சொல்லுவார், நல்லாய் படி, நல்லா நீ படிக்கிற அட்டில் ஆடு மேய்ப்பாயின்னு சொல்லுவார். இப்ப ஆடம் மேய்க்க வேண்டிய ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோம் இல்லையா. ஆமே. அவர் சொன்னது போல ஆடுகளை மேய்க்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையாவில் தாவீதுடைய தொழில் என்ன அருமையாவில்? ஆடு மேய்க்கிறதுக்கு. ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை? ஒண்ணுமே தேவையில்லை. அருமையாவில் கையில் ஒரு கோல் இருக்கும், அவ்வளவுதான். ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் ஆடை மேய்க்கிறதுக்கு. அருமையாவில் கையில் ஒரு தடி வைத்திருப்பான். ஆமென். ஆனா தாவீது தடியை விட என்ன ஒன்று வச்சிருந்தார்? கத்தரை பாடி தம்பூர் இருக்கலாம், அல்லது ஊழ இருந்திருக்கலாம், அல்லது கிட்டார் இருந்திருக்கலாம், நீங்க என்ன வேணும்னாலும் போட்டுக்கொள்ளுங்க அருமையாவளே. ஆமேன். அது அப் டு யூ. என்ன அது வச்சிருந்து அருமையாவளே தேவனை பாடி பாடி அருமையாவளே கத்தரை மகிமைப்படுத்தின அருமையாவளே. அவர் தேவனுடைய அழைப்பு அவர் மேல வருகிறது. அருமையாவளே அவர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் ராஜாவை வருகிறார். இந்த மூன்று ஆசீர்வாதத்துக்கும் எப்படி அவர் சுந்தரவாளியை மாறினார் என்று தான் உங்களுக்கு பேச போறேன் சீக்கிரத்தில். அருமையா, எப்பொழுதும் சவுல் தாவீது மேல பகைத்துக் கொண்டே இருந்தான். பாருங்க, சவுலுக்கும் தாவீதுக்கும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் கிடையாது, எந்த விதமான குடும்ப பிரச்சனையும் கிடையாது, எதுவும் கிடையாது. எதுக்காக அவனை எடுத்துக்கொண்டே இருந்தான் நினைக்கிறீர்கள்? எதுக்காக எடுத்தான்? ஒரு ஒரு ரீசன் தான். சவுல் வந்து தன்னுடைய குமாரனை அடுத்த ஸ்தானத்தில் ராஜாவாக்க வேண்டும். அதுக்கு தடையா இருக்கிறது யார்? அங்கே தாவீது மட்டும் தடையா இருக்கிறார். சவுலுக்கு தெரியும் தாவீது தான் அடுத்த ராஜாவை வருவார் என்றால் அவருக்கு தெரியும் தாவீதே தேவன் என்ன செய்து விட்டார், தெரிந்து கொண்டு விட்டார். அருமையாவளே எப்பொழுது தேவனுடைய காரியங்களை, அருமையாவளே எதை தேவன் செலக்ட் பண்ணுகிறாரோ அதை அதன்படி போறது அருமையாவளே நமக்கு ஆசீர்வாதம். அது சத்துருக்களுக்கு இருக்க பந்தியா இருந்தாலும் அதை அதுல போய் உட்கார்ந்துருங்க. நாம் நீங்க போக மாட்டீங்க இல்லையாமே. என்ன இந்த சத்துரு அங்கே இருக்கிறார் இல்லையா? சில சொல்லுவாங்க, நான் சபைக்கு வரமாட்டேன், என் மாமியார் அங்கே வருகிறார்கள். இந்த மாமியையும் அங்கான் வைப்பார், மருமகளையும் அங்கான் வைப்பார். அருமையாவில் அதுதான், அப்படிதான் தேவன் பந்திப்பட்டனர். இன்னைக்கு அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அருமையாவில் விரும்புறது இல்லை, தேவன் அப்படித்தான் செய்கிற. அருமையாவில் நீ பாருங்க, அந்த மனுஷன் வந்து சவுல் ரொம்ப வியாதியா இருக்கிறார். இப்பொழுது தாவீதங்கே போகிறார், போய் கத்தரை ஏற்றி பாடுகிறார், ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கிறார். ஆனா அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு பாருங்க, கரத்தில் ஈட்டி எடுத்து ஒரே குத்த குத்த பாக்குறா இல்லையாமே. அருமையாவளே ஒரு ஒரு குற்றமுமே செய்யல இன்றைக்கு இல்லையா? அவருக்கு போய் ஹெல்ப் பண்ண போனாள், கீலிங்குக்காக ஜெபிக்க போனவர், கீலிங்குக்காக கத்திர பாட போனவர். அருமையாவளே எதற்காக ஈட்டினாலே குத்த வேண்டும் இல்லையா? இன்றைக்கு உலகத்தில் இதைத்தான் மற்றவர்கள் செய்து கொண்டு இருக்க அருமையாவளே இன்றைக்கு இல்லையா? அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு என்ன அருமையாவளே? அது நீங்களும் செய்யக்கூடாது அருமையாவளே. இன்றைக்கு அநேகர் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்காங்க எப்பொழுது ஈட்டி எறியலாம் என்று. இன்றைக்கு அநேக மக்கள் அப்படி இருக்கிறார்கள். தேவனுடைய திட்டத்தை அறியாதவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள், தேவனை விட்டு விலகி போனவர்கள் இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் சொன்னால், ஒரு ஒரு காரியம் அருமையாவளே தேவன் அவளை விட்டு போய்விட்டார். தேவனுடைய உள்ளத்தில் வைத்திருக்க அப்படி செய்ய மாட்டார். தேவன் விட்டு எப்படியும் போய்விட்டார். அருமையாவளே பொல்லாத அவர் ஆவி வந்திருக்கிறது. அருமையாவளே கொலையாவி, கலகத்தின் ஆவி, இவைகள் வந்து விடுகிறது. அருமையா, ஆகவே முதலாவது என்ன? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கவனிங்க, நீங்கள் ஆசீர்வா இருக்கிறதுக்கு அருமையாவில் மூன்று குறிப்புகளை சொல்லுகிறேன். ஒன்று, சந்தர்ப்பம் கிடைத்தும், சந்தர்ப்பம் கிடைத்தும் அருமையாவிலே அது தேவனாலே உங்களுக்கு கொடுக்கப்படும் வரைக்கும் அதை எடுக்காதீர்கள் அந்த ஆசீர்வாதத்தை. அப்பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பாருங்க, சில வேளையில் இன்றைக்கு நம்ம டெம்டேஷன் வருது நமக்கு நிறைய விஷயங்கள் அருமையாவில். இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இது தேவ சித்தமா இருக்கு, செத்தும் இல்லையா இல்லையாமே. இன்றைக்கு நான் அநேக மக்கள் இடத்துல வந்து கேட்பார்கள், பாஸ்டர் இதை குறித்து என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இது சித்தமா இது சித்தம் இல்லையான்னு. நான் அவளுக்கு சொல்லுவது, இது உங்களோட பிரச்சனை அருமையாவில், உங்களோட பிஸ்னஸ், உங்களோட மணி, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் ஜோபம் பண்ணி அருமையாவில் அது கத்தர் கொடுப்பாரா இருந்தால் அதை செய்யுங்கள் அருமையாவில். சந்தர்ப்பம் கிடைச்சு பாருங்க, தாவீதுக்கு வந்து நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது, சவுலை கொண்டு விட்டு உன ராஜாவாகி விடலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? சொல்வார்கள், பழன் நழுவி பாலில் விழுந்த மாதிரியும், அது நழுவி வாயில் விழுந்த மாதிரியும், அங்கே அவனை கொலை செய்து விட்டு ராஜாவாக நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. அதனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையாவளே. டோன்ட் டூ தட், நீங்கள் அதை செய்யாதீர்கள் அருமையாவளே. இன்றைக்கு அநேகர் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருப்பாங்க, கத்தர் இல்லை போட்டு தள்ளிட்டு போயிருக்கலாம், அதை செய்யலை, அதை செய்யல. அதனால தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால நீங்களும் ஆசீர்வதிக்கப்படலாம் இருக்க வேண்டும், அதை செய்யக்கூடாது. எதை சந்தர்ப்பம் கிடைத்தாலும் தேவன் அதை கொடுக்கும் வரைக்கும் யூ ஹேட் டு வெயிட் வெயிட் வெயிட். அது உங்களுக்கு வரும் ஐயா, உங்களுக்கு என்றால் உங்களுக்கு தான் ஐயா, ஒருவன் எடுக்க முடியாது. அருமையாவளே போய் வேண்டாம், உங்களுக்கு போய் தேவன் அதை கொடுப்பார். ஆனால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போல இருக்கும். அது ஜஸ்ட் பெர்ஃபெக்ட் டைமிங். பக்கத்தில் இருக்கும்னு சொல்லுவான், பக்கத்தில் இருக்கும் சொல்றாங்க, டே திஸ் இஸ் அ பெர்ஃபெக்ட் டைம் பிரதர், இந்த டைமை விட்டீங்களா இருந்தே இன்னொரு சந்தர்ப்பம் வரவே வராது. அப்ப அது கன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமென். உங்க நண்பர் சொன்னா நீங்கள் இல்லையா ஆமென், நீங்க ஓல்களை துடிச்சு கொறுப்பி இருப்பீங்க, அவனை எங்களை என்னமே என்ன செய்து விடுவான்? ஆமேன். கடைசியில் அவர் சொன்னவரும் கையை கழுவிட்டு போயிடுவார் இல்லையா? ஆனால் சாவி என்ன சொல்றாரு? கத்தர் மேலே அபிஷேகம் பண்ணவர் மேலே நான் கையை போட மாட்டேன். ஆமேன். ஏன்னா அவர் மேலே தேவனுடைய ஆவியா இருக்கிற அந்த வழியிலே தேவன் எனக்கு என்ன யார் என்னை அழைச்சது? என் ஆண்டவர் தான் என்னை அழைச்சது அருமை. அவளை தேவன் என்ன உயர்த்த அவர் தான் என்னை அபிஷேகம் பண்ணினது. உங்களை அழைச்சது ஆண்டவர், உங்களை அபிஷேகம் பண்ண ஆண்டவர், உங்களை கடைசி வரைக்கும் அங்கே கொண்டே நிப்பாட்டும் வரைக்கும் முடிக்கும் வரைக்கும் உங்களை அந்த இடத்துல கொண்டு வரும் தேவன் என்கிறதான ஒரு ஒரு உறுதி அருமை அவளை நெஞ்சில் இருக்கணும் ஐயா. ஆமேன். எந்த குறுக்கு வழியிலோ தப்பான வழிகளிலோ ஷோர்ட் கட்டிலே அருமை அவளை டோன்ட் டூ தட், அதை செய்யாத அருமை அவளை. இந்த கணக்கு செய்தவர்கள் கத்தர் விட்டு போயிட்டார், கத்தர் போயிடுவார் அருமை அவளை. கத்தர் போனா பொல்லாத ஆவிகள் வரவிடப்படும், வாழ்க்கையை அருமையாக இருளாய் போயிடும் அருமை அவளை. ஆகவே சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை செய்யாதீர்கள். இரண்டாவது, தீமை செய்யறவனுக்கு நன்மை செய்து ஆசீர்வாதத்தை பாருங்க அருமையா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையாமே, அதான் ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்குள்ளே அழகு இந்த குவாலிட்டி. சத்துரு அதாவது தீமை செய்யறவனுக்கு நன்மை. இயேசுங்களை என்ன சொல்லிக் கொடுத்தார்? தீமை செய்யறவனுக்கு ஒருவன் உங்களுக்கு எடுத்து ரெண்டு எடுத்துக்கொண்டு போயிருக்கவனா இருந்தால் என்ன செய்யுங்க? அது அவனுக்கு உங்களுக்கு ரெண்டு இருந்தால் ஒன்றை கொடுத்துடன்றார். நீங்க ரெண்டை கொடுத்தாலும் நீங்க நல்லதான் இல்லையா? சபையா இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கு அநேகர் வந்து என்ன சொல்லுவார்கள், பாஸ்டர் இந்த சபையை நான் நடத்துறேன் விடுங்களேன் என்ன இல்லையா? ஒரு விஷயம் ஊழியம் பண்ணும் பொழுது நாம் தூரத்துக்கு நான் போய் ஊழியம் பண்ணும் பொழுது என்ன இடத்துல ஒரு சபையை ஒரு இடத்துல கொடுத்துட்டு போனேன் இருங்க அவளை. அவர்கள் கொஞ்ச நாள் போகிறது, இந்த பாஸ்டர் இங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கிறா இல்லையாமே, ஏன் உங்களுக்கு கஷ்டம்? நாங்களே எடுத்து நடத்துறோம் இல்லையாமே. நான் சொன்ன அருமையா அவளை, உங்களுக்கு உதவா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இருங்க அவளை. ஆமேன். அவளுக்கு புரியவில்லை ஒரு சபையை நடத்துவது எவ்வளவு கடினமான விஷயம் இல்லையா? ஆமேன். முழங்காலே காலேந்தி ஜபிக்கிறவர்களுக்கு தெரியாது, ஆத்துமாக்களுக்கு அழுறவர்களுக்கு தெரியாது, வானங்களிலே அந்த ஜனங்களை ஏற்றி இறக்குவதற்கு தெரியாருமே. அவள் நினைக்கிறார் மக்கள் வருகிறார்கள், இதெல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறாருமே அவளை இல்லையாமே. ஆகவே ரெண்டு இருந்தாலும் நீங்க ஒன்ன கொடுத்துருங்க அருமையா அவளை, கவலைப்படாதீங்க. ஆகவே தீமை செய்யறவர்களுக்கு நன்மை செய்யும், ஒரு நாளும் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நான் இவைகளை என்னுடைய சபைகளிலே நான் போதிப்பது, போற சபைகளும் போதிப்பது, தீமைக்கு தீமை செய்யாருங்க அருமையா அவளை. உங்களுக்கு ஒருவன் தீமை செய்தால் அவன் வீட்டிலே போங்களா, அவனுக்கு ஒரு கேக் அடித்துக் கொண்டே கொடுத்து அவனை சாப்பிடுங்கள் அருமையாவது. நான் அவள் வீடுகளிலே போய் சாப்பிடுவேன், நான் வீடுகளிலே போவேன், எனக்கு துரோகம் பண்ணலாம் இருந்தாலும் பரவாயில்ல அருமையாவளே. அதுதான் ஆண்டவுடைய வழி, அந்த வழியிலே போனால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால தான் அருமையாவளை தாவீது, இல்லாட்டி எதுக்காக போய் நீங்கள் உங்களை குத்த போற இடத்துல போய் பாட்டு பாடுவீங்களா அருமையாவளே? இல்லைன்னு அநேக சொல்லாங்க, ஐயா என்ன அங்கே குத்த பாக்குறாங்க, நான் போய் பாட்டு படிக்கவா, கித்தார் போடவா, அல்லது கீபோர்டு போடவா? மூன்றாவது, கத்தர் உயர்த்தும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? அமைதியா இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த கணக்கர் டென்ஷனா இருக்கிறாங்க, டென்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? டென்ஷன் எல்லாத்துலயும் டென்ஷன், ஊழியத்தில் டென்ஷன் இல்லையா? ஏன் ரொம்ப இல்லையா? எல்லா விதங்களும் லேட்டா, சபை லேட்டா போனா டென்ஷன் இல்லையா? ஆமேன். வீட்டை போய் நீங்க வீட்டு போய் என்ன செய்ய போறீர்கள்? என்னதான் செய்ய போறீங்க ஐயா வீட்டை போய் நீங்கள்? ஆமேன் இல்லையா? டிவியை போடுவீர்கள் அல்லது சோசியல் மீடியான்னு வந்திருக்கிறது இல்லையா? ஆமேன். அந்த நாளில் நமக்கு அதோடும் கிடையாது இல்லையா? ஆமேன். மக்கள் வீட்டில் போனா இந்த பரிசுத்த வேதாந்தத்தை பிரட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? ஆமேன். இப்பொழுது ஸ்மார்ட் போன் வந்திருக்கிறது, அதை நோண்டிக்கொண்டே இருக்கிறாள் அருமையா. ஆமேன். அதை நோண்டிக்கொண்டே இருக்கு இல்லையா? ஆமேன். அநேகர் பைபிள்ல இந்த பைபிள் அது போன் என்ன நோண்டுறீங்கன்னு கேட்டா, பாஸ்டர் நாங்கள் பைபிள் படித்து கொண்டு இருக்கிறோம். அது பைபிள் மட்டுமே அதில் இருக்குதா? பைபிளுக்கு எப்போ பரிசுத்தாகவும் இப்போ அந்த பரிசுத்த வேதாமத்தை கொண்டே எல்லா காபச்சோடையும் சேர்த்து போட்டுருக்காங்க இல்லை? அது எலக்ட்ரானிக்கில் படிக்கிற தப்பு இல்லையா அருமையாவது? எல்லாம் மாறிவிட்டது இல்லையா? ஆமீன். பழைய ஏற்பாடு காலத்தில் கல்லிலே எழுதினார்கள், இப்போ கல்லை கொண்டு வந்தால் இந்த இடமே கொள்ளாது, அதுக்காக பேப்பரில் இருக்கிறது இல்லையா? ஆமீன். இப்பொழுது எல்லாம் காலங்கள் மாறிவிட்டது, டெக்னாலஜி மாறிவிட்டது, நாம் அதில் படிக்கிறது தப்பல்ல. ஸ்மார்ட் ஃபோனில் படிங்க நல்லது, ஐபாடில் படிங்க நல்லது, கம்ப்யூட்டரில் படிங்க நல்லது, அது தப்பில்லை. ஆனா இங்க இதை கொண்டு வராதிங்க. பள்ளிக்கூடத்துல வரும்பொழுதும் இந்த பரிசுத்த வேதாந்தத்தை கொண்டு வராங்க இல்லையாமே. நம்மளே நான் போற சபையில் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறேன், எவனாவது இந்த போனை கொண்டு இந்த இடத்துல வரக்கூடாது, பிரசங்கம் பண்றோம் போனை வச்சுக்கொண்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதை எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுறப்பா இல்லையா? ஏன்னா இங்க பிரசங்கம் பொழுது போன் ரிங் பண்ணுவீங்க இல்லையாமே. நான் சில ஊழியக்கார பாத்துருக்கேன் அருமையா அவளை, நம்முடைய தேசங்கள்ல இருந்து வருகிறவர்கள் ஒரு பொக்கில ஒரு பெரிய போனை வைத்திருப்பார்கள், ஒரு ஸ்மார்ட் போன். அதுல வேற அப்புள் லோகோ ஒளியில தெரியுமே அவருங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லோகோ குரோஸ் ஐயா, அதை காட்டுறதுதான் ஐயா இங்க நிக்கிறவில்லையா. ஆமேன். இவன் ஒரு ஆண்டவரை அறியாதவன் கொண்டு வர அப்புள் லோகோவை கொண்டு வந்து ஒரு பரசங்கப்பீடத்தில் காட்டுறதுக்கு கத்த நம்ம அழைச்சிருக்கிறார். அதல்ல தேவனுடைய அழைப்பு அருமையா அவளை. நான் அவளுக்கு சொல்லிக்கிறேன், எவனாவது போன் இங்கே கொண்டு வரக்கூடாது, அதை அங்கே வச்சுட்டுங்களா அருமையா, அதை யூஸ் பண்ணுங்க, அது தேவை உங்களுக்கு. ஆனால் பலிபூடத்தில் அதை கொண்டு வரக்கூடாது, பலிபூடத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது அருமையா அவளை. பரிசுத்த வேதாகம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதுமானது இல்லையா. ஆமேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வரைக்கும் அமைதியாயிருங்க, அது உங்களை தேடியே வரும். சிலர் வந்து ஆசீர்வாதத்தை தேடும் பொழுது உடனே கிடைக்கும்னு விரும்புறாங்க. உடனே எனக்கு இப்பொழுது வேணும், உடனே வேணும் இல்லையா. உடனே தாங்க பாச ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணு, உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அப்படிதான் சொல்றாங்க இல்லையா. இந்த மகன், என்னுடைய மகன் ரோட்ல தெரியுதான் ஐயா, தருதலையா தெரிகிறான். ஆமேன். சிலருடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையா இருக்கும் அருமையா. அவளை நேற்று கூட எனக்கு ஒரு வீடியோ காட்டினார்கள், தேவனுடைய ஊழியக்காரர் பிள்ளைகள் ரோட்ல நின்று இந்த அமெரிக்காவில் ரேப் போடுவார்கள், ரேப் சாங் என்று சொல்வார்கள், அந்த பாட்டை கொண்டு பாடி செய்து கொண்டிருக்கு பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கு இல்லையா. ஆமேன். அருமையான தேவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய சபையில இருக்க வேண்டும், கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும் இல்லையா, அது நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதற்கும் அமைதியா இருங்க. கர்த்தர் கொடுக்கிறதை நமக்கு என்ன செய்வார், கர்த்தர் நமக்கு கொடுப்பார் இல்லையா. ஆமேன். ரெண்டாவது பார்த்தாருமையாளர், சீக்கிரத்தில் போறேன். ரெண்டாவது தேவன் சொல்லுகிறார், நீ பெரிய காரியங்களை செய்வார். கவனிங்க, ஒரு மனிதன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் என்ன அவனுக்கு தேவை நினைக்கிறீர்கள். ஒருவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், இன்னைக்கு என்ன சொல்லலாம், பெரிய காரியம் செய்யணும், பெரிய காரியம் செய்யணும். நீங்க பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் இருந்தால் ஒரு ஒரு காரியம் உங்களுக்கு முக்கியமானது. உங்களுக்கு படிப்பு இருக்கோ இல்லையோ, டிகிரி இருக்கோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையா அருமையா, அவளே தேவன் உங்களோட இருந்தால் உங்களால பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஐ டெல் யூ, மேக் ஷூர் காட் வித் யூ, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அருமையாவளே மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளுங்க. மேக் ஷூர் பண்றீங்களா சொல்லுவாங்க, காட் மீட் மீ இல்லையா, காட் மீட் மீ என்று சொல்லுவாங்க இங்க டொஜில இல்லையாமே. உங்களோட தேவன் இருக்கிறார் என்பதை ஐ வாண்ட் மேக் ஷூர் எவ்ரிடே மேக் பண்றீங்களா. திஸ் இஸ் எவ்ரி சிங்கிள் டே கடுக்கிறாரு இந்த அநேகர், மேக் ஷூர் பண்றேன் சும்மா போறதுலே போய்கொண்டிருக்கிறது இல்லையாமேன். அருமையாவளே, பெரிய காரியங்களை செய்கிற விரும்புறவன் ஒவ்வொரு நாளும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். நேற்று இருந்தார், அது சரி, அதை பற்றி யாரும் கேட்கல, நேற்று என்னால் போய்விட்டது. தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறாரா, அதுதானே ஐயா காரியம் இல்லையாமேன். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவன், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை அருமையாவளே அவன் என்ன செய்ய வேண்டும், மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளவன். அருமையாவளே, ஒரு மனிதனோடு தேவன் இருக்க வேண்டும் என்ன, மூன்று காரியங்கள் மிக முக்கியமானது. மூன்று காரியங்கள் என்ன சொல்லுங்க, ஒரு மனிதனோடு எப்பொழுது தேவன் இருப்பார் என்றார், மூன்று காரியங்கள். ஒன்று அழைப்பு, இரண்டாவது அபிஷேகம், மூன்றாவது அனல். இந்த மூன்றும் இருக்கணும், அழைப்பு அபிஷேகம் அனல். இந்த மூன்றும் இல்லாவிட்டால் பெரிய காரியத்தை அவனாலும் செய்ய முடியாது. தேவன் அவனோடு இருப்பார். அழைப்பு, அழைப்பு இருக்க எல்லாருக்கும் இன்னைக்கு அருமையாவளே, நான் சொல்லுவது அருமையாவளே, எல்லாரும் சொல்வார்கள் அழைப்பு ஒரே ஆசை ஒரே என்று இல்லையா. இது ரெண்டுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது, அழைப்பும் ஆசையும்? நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒருவர் உங்களை உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார், மோசே ஆண்டவர் கேட்கிறார், மோசே நான் உன்னை அழைக்கிறேன், நீ எகிப்திலே போய் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும். உடனே மோசே என்ன சொல்கிறார், ஓ ஐ அம் ரெடி, தேங்க் யூ. அது ஆசை, அது ஆசை. அழைப்பு என்ன சொல்லுங்க, சொல்லுங்க ஆண்டவரே வேறு வேலை பாருங்க ஐயா, அது அழைப்பு இல்லையா. ஆசை முன்னுக்கு வந்துடும், அழைப்பு பின்னால வரும். அப்ப இதுல என்ன என்ன நினைக்கிறீங்க அருமையா, அவன் ஊழியத்தை தட்டி கழிக்க இல்ல, ஆசை இல்ல அவருக்கு. அதை குறிச்சு அங்க போய் ஜனங்களை விடுதலை கொடுக்குற ஆசை அவருக்கு இல்ல, அழைப்பு. கத்திர சொல்ற நீதான் ஆள் இல்லையா ஆண்டவரை பாத்தீங்களா. இப்ப நீங்க நினைக்கலாம், வேண்டாம் வேண்டவனே நான் அதை புடிச்சு கொண்டிருக்கிறாரு, அவரை வேண்டாம் பண்றது ஆசையை வேண்டாம் பண்றாரு, ஆனா அழைப்பு இருக்கிறார். ஆண்டவர் அவரை புடிச்சுதான் அருமையா அவளே, லட்சக்கணக்கான மக்களை விடுதலையாக்குனாரா இல்லையா, விடுதலையாக்குன அருமையா அவளே. அழைப்பு இருக்க, அழைப்பு இருக்கிறதா உங்களுக்கு, அழைப்பு இருக்கிறவனுக்கு ஒரு காரியம் இருக்கும் அருமையாவளே. அவனிடத்துல கோல் இருக்கும், எத்தனை பேர் கோல் வச்சிருக்கிறீங்க, கோல் இருக்கா. நான் அந்த கோலை சொல்லல, எந்த கோல், வயது போன பிறகு ஒரு கோலை பிடிச்சு கொண்டு இருப்பாங்களோ அந்த கோல் இல்ல, அது பட்ட கோல். துளிர் இருக்காது, பழம் இருக்காது, பாதும பழுவும் இருக்காது, அந்த கோலை பற்றி நான் சொல்லவில்லை அருமையா. அவளை மோசையிலிருந்து ஒரு கோல் இருந்தது, இருந்ததா இல்லையா? அதான் அழைப்புக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம். எல்லா ஊழியருக்கும் ஒரு கோல் இருக்க உணர்மையா அவளை. ஆமேன். அந்த கோலை, அந்த அழைப்பை எப்பொழுதும் கையில பிடிச்சு கொண்டு இருக்க வேண்டும். ஆனா என்ன சொன்னா, இந்த கையில கீழே போடக்கூடாது. கீழே போடுவீங்களா? போட்டா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன நடக்கும்னு தெரியுமா? அதை சொல்லி கொடுத்தார் மோசே. மோசே இந்த கோலை கையில கொடுக்குறேன், கீழே போட்டா பிசாசா வந்துடும், கீழே விடக்கூடாது. அழைப்பு இன்றைக்கு அநேகர் எங்க விட்டுறாங்க? கோட்டை விட்டாங்களே இருங்க, அவளை கீழே போட்டாங்க. மோசே இருந்தாலும் கீழே விடக்கூடாது. கத்தர் அடிச்சிருவார். அடிக்க பார்த்தாரா இல்லையா? அடிக்க பார்த்தாரா இல்லையா ஐயா? சோ அவட மனைவி வந்து என்ன சொன்னாங்க? ஹெல்ப் பண்ணினாங்களா இல்லையா? இன்னைக்கு ஊழியக்காரருக்கு மனைவி மிக முக்கியமானவர்கள். ஒருவேளை கோல் சிலவேளை விழுற மாதிரி இருக்கும், ஆர் போய் தாங்கி பிடிக்கணும்? மனைவியமா இருக்கணும், அல்லது உடன் ஊழியர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கரத்தை பிடிச்சுக்கொள்ள அருமையா அவளை. காலை வாரக்கூடாது. இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் அருமையா அவளை, காலை வா சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியனுக்கு இருக்கிற போராட்டம் ஒரு ஊழியனுக்கு தெரியும் அருமையா அவளை. சத்துருடைய போராட்டங்கள் உண்டு, வேதத்தில் பார்த்துருக்கிறீங்க. அநேகருக்கு பிசாசு எழும்பி நிற்கிறான். மோசையை பாருங்கள் இல்லையா? அந்த பெரிய மோசை அருமையா, அவன் கூட வாய் பேசி பேச வேண்டிய கண்மலையை பார்த்து அடித்தார்ன்றது. அவ்வளவு அப்படியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அருமையா அவளை இல்லையா? அவ்வளவு பெரிய ஊழியக்காரன், அவ்வளவு பெரிய தேவனால் சாட்சி பெற்று அவளோட கம்பிள் மேன், அவ்வளவு நெருக்கங்கள் வரும். ஆனா உடன் ஊழியர்களை தேவன் நமக்கு எது கொடுத்திருக்கிறார் என்றால், அவர்கள் அந்த நேரத்தில் தாங்கி பிடிக்கிறதுக்கு ஜெபத்தில் தான். ஆனால் இன்றைக்கு அநேகர் வந்து சரியான முறையில் சத்தியத்தை அறியதனாலே அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காலை அந்த நேரத்தில் வாரி விடுவது கருமையா அவளை. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பெரிய காரியங்களை செய்ய போவதும் அல்ல. ஆமேன். பெரிய காரியத்தை செய்கிறவர்கள் அதை தாங்கி பிடிக்க வேண்டும். அன்றைக்கு தாங்கி பிடித்தவன் தான் பின்னாளிலே யோசுவா பெரிய காரியத்தை செய்தார். காரணம் என்ன சொல்லுங்க? அங்க தாங்கி பிடிச்சவன், அங்க காலவாரம் இல்ல. மோசே இருக்கும் வரைக்கும் மோசே தான். மோசைக்கு பின்னால உனக்கு கொடுப்பார், அவசரப்படக்கூடாது இல்லையா? நமக்கு அடுத்த சந்ததி இருக்கிறது, அவரிடத்துல அநேக ஊழியர்கள் இருக்கிறது, அநேக வாலிபர்கள் சொல்ல விட்டுருங்க. உங்களுக்கு அது கொடுக்கப்படும் அருமையா அவளை. இப்பொழுது நீங்கள் தாங்கி பிடிக்கணும். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் அந்த சோச்சை என்ன செய்ய முடியும்? அதை கொண்டு போக முடியும். ஆகவே அழைப்பை இருக்க உடனே அநேக இடத்துல கோல் இருக்கிறது. ஆனால் அநேகருடைய கோலிலே ஆரோனை போல அழைக்கப்பட்டவளையே இந்த கனமான ஊழியத்து வர முடியாண்டால் அந்த கோலில் என்ன இருக்கணும் என்றா, அந்த கோல் துளித்திருக்கணும். துளித்திருக்கா கோல்? மேக் ஷோ பண்ணிக்கொள்ளுங்க, கோல் துளித்திருக்கா? கோல்ல பூத்திருக்கா அருமையா அவளை? பூக்கணும் இல்லையா? பூத்திருக்கா இல்லையா? பூ இல்லை என்றால் சொல்வார்கள், பூ வாடி போகும், மாது ஓடி போகும் சொல்வார்கள். இன்றைக்கு அனைவரும் ஊழியவத்து ஓடி போறது காரணம் அதுல பூ இல்லை. பூத்திருக்கணும், அதுக்கு பின்பா என்ன இருக்கணும்? பழம் இருக்குமா இல்லையா? இருக்கா? அதுல பழம் இருக்கும். அதிகம் ஆர்வம் கோளில், ஆர்வம் கோளில துளித்திருந்தது, பூத்திருந்தது, என்ன நடந்த அருமையா அவளை? பழத்திருந்தது, பழம் இருந்தது. அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு பரிபூரணம். பூரணம், பரிபூரணம், பரிபூரணமான ஒரு அழைப்பருமை அவளை. இன்றைக்கு அநேகருடைய கோல் இருக்குது, ஆனால் கோல் பட்டு இருக்குது. அதுல பூ இல்லை, துளிர்ப்பு இல்லை, ஒன்றும் இல்லை இல்லையா? அழைப்பு இருக்கிறது, ராம்ப சோர்ந்து போய் ஒரு ஊழியம் இல்லை இல்லையா? எந்த ஊழியம் இல்லை அருமையா அவளை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அருமையா அவளை. அதை மூன்றாவது குறிப்பிலே சொல்றேன். இன்றைக்கு அநேகர் சோர்ந்து போயிருக்கிற காரணம், ஊழியம் பண்ணா இருக்கிறது காரணம், அநேக காரியங்கள் உண்டு அருமையா. அதை பின்பு மூன்றாவது குறிப்பிலே சொல்லுமே. ஆகவே எப்பொழுதும் அருமையாவளே கோலை கீழே போடக்கூடாது. அந்த கோல் எப்பொழுதும் துளித்திருக்கிறது, துளித்திருக்க வேணும், காய்த்திருக்க வேணும், பழுத்திருக்க வேணும், பழம் இருக்க வேணும், கனி உள்ள ஒரு கோலாக அது இருக்க வேணும். அதுதான் தேவனுடைய அழைப்பு அருமையாவளே. ரெண்டாவது அபிஷேகம். அபிஷேகம் இருக்கா இல்லையா? இன்றைக்கு உங்க சபையில் அபிஷேகம் இருக்கு. நான் அமெரிக்காவில் போய் அருமையாவும் இந்த அபிஷேகத்தை ஜனங்கள் மேலே கொண்டு வரதுக்குப்பட்ட பாடு இருக்கிறது அருமையாவளே. அது ஒரு பெரிய பாடு இல்லையா? அநேகர் அங்கே அபிஷேகம் பெறாத மக்கள் இருந்தார்கள். தேடி பிடிச்சு வந்த அநேகர் அபிஷேகம், அவர்களுக்காக அபிஷேகம் பண்ணி பாடலை பாடி எவ்வளவோ பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமேன். ஆகவே அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அருமையாவளே. அங்கே அநேக ஊழியர்களை நான் அபிஷேகம் பண்ணும் பொழுது என்னுடைய பாஸ்டர், எங்களுடைய அருமை பாஸ்டர் சிஎம் பிரேங்குமார் இல்லையா, ஆமேன், அவர்கிட்டலாம் கேட்டேன், பாஸ்டர் நீங்க அமெரிக்காவுக்கு வந்து கொஞ்சம் ஊழியர்கள் அபிஷேகம் பண்ணுங்கள், பண்ணுவோம், வாருங்கள் என்று. உடனே அவர் சந்தோஷமா வந்தார். இப்ப இல்ல, பல 25 வருடங்களுக்கு முன்பாக, 25 இயர்ஸ் ஆகும், 21 முன்பாக வந்தார். அங்கே அப்படி எல்லா ஊழியர்களையும் நிறுத்தினோம், எல்லாரும் அபிஷேகம் பண்ணியே வந்திருக்கிறோம். இப்ப நான் ஒன்று, என்னுடைய இன்னொரு அசிஸ்டன்ட், அவர் ஒருவர் பாசப்பிரிங்க வர மூணு பேரும் அங்க அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாரும் லைன்ல இருக்கிறாங்க. அப்பொழுது எண்ணெய் எடுக்கிறோம், கையில் எடுத்து அவர் மேல அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்பொழுது ஒருவரிடத்துல வந்து நான் அபிஷேகம் பண்ணும் பொழுது ஜெபிக்கிறோம், அவருடைய தலையிலே கையை வைக்கும் பொழுது வச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒண்ணு வந்து அவருடைய தலை வந்து அப்படி வட சைட்டுக்கு போகுது. பார்த்தா அடுத்த லெப்ட் சைட்டுக்கு அவருடைய தலை போகுது, கழுத்து அப்படியே இருக்கா, தலை மேல் மட்டும் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒரு ஆண்டவரே இது என்ன நடந்து கொண்டிருக்கு எனக்கு புரியவில்லை அருமையா. அவளை ஒரு மாதிரி ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அவடத்துக்கு பிரதர் உங்களுடைய தலை இணைந்து அங்கெல்லாம் கண்டிடமெல்லாம் போய்கொண்டு இருக்கிறது. அப்பொழுது அவர் சொன்னார், பாஸ்டரின் தலையிலே நான் ஒரு விக்க போட்டிருக்கிறேன் இல்லையா, எனக்கு மொட்டை தலை, அதனாலே நான் என்ன செய்ய ஒரு விக்க போட்டிருக்கேன், அது கண்டிடம் எல்லாம் போகிறது அருமையாவளே. இல்ல இன்றைக்கு அநேக அருமையாவளே அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, தலைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிற அருமையாவளே இல்லையா. தலைக்கு இல்ல முக்கியம், அபிஷேகத்தை ஐயா முக்கியம். அபிஷேகத்தை கண்டுதான் பிசாசு ஓடும், நுகங்கள் முறியும் இல்லையா, ஆமேன் இல்லையா. அப்ப என்னோட சொன்னார், பாஸ்டர் திரும்ப இவர் அபிஷேகம் பண்ண அபிஷேகம் இறங்கல்ல, இவருக்கு இந்த விக்க கலட்டுங்க, அது மேல அபிஷேகம் பண்ண இல்லையா, ஆமேன். அவரை அப்படியே விட்டுட்டேன் அருமையாவளே. தலைக்கு முக்கியத்துவம் அபிஷேகம் பண்ணக்கூடாது இல்லையா, ஆமென். அபிஷேகத்துக்கு முக்கியம் கொடுக்கணும், தேவனுடைய அபிஷேகத்தை கனம் பண்ணணும் அருமையாவளே. ஆகவே அழைப்பு இருக்க வேண்டும், அபிஷேகம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அருமையாவளே அனல் இருக்க வேண்டும், அனலா இருக்க வேண்டும், ஷார்ப்பா இருக்கணும் அருமையாவளே இல்லையா. தேவ வசனத்தை நாம் சொல்லும் பொழுது நீங்களும் ரொம்ப ஷார்ப்பா இருந்தா தான் கேட்கணும், பே அட்டென்ஷன். இந்த கணேகரை என்ன செய்யறது இல்ல, வசனத்தை சரியா கேட்கறது இல்ல இல்லையா. வசனத்தை ஏதாவது பலதும் பத்தும் யோசிச்சு கொண்டிருப்பாங்க இல்லையா, ஆமேன். சிலர் போனை இருந்து நோண்டி கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், ஆமேன். நான் ஒரு அமெரிக்கன் ஆலயத்தில் போனேன், அமெரிக்கருடைய ஆலயம், எங்களுடைய ஆலயம் இல்லை. அவருடைய சட்டத்திட்டத்தில் ஒன்று, எவனாவது போனை வத்து ஓன் பண்ணி இருக்கக்கூடாது, எல்லாம் சைலன்ஸ் மோட்டில் போட்டுருங்க, எவனை போனும் ரிங் பண்ணக்கூடாது, ரிங் பண்ணினால் எல்லாரும் திரும்பி அவனை பார்ப்பாங்க. அவ்வளவுக்கு அமெரிக்கர்களே கத்திர கணம் பண்றாங்க இல்லையா. இப்ப நாம் என்ன நினைக்கிறோம், நாங்களாம் ரொம்ப பக்தி உள்ள நினைக்கிறோம் அருமையாவளே இல்லையா. ஆனா அருமையாவளே அனலா இருக்கணும், ஒருவன் அனலா இருக்கு தேவனுடைய வசனத்துக்கு பே அட்டென்ஷன் கொடுக்கணும் அருமையாவளே. அப்பொழுதுதான் அனல் இருக்கு, ஷார்ப்பா இருக்கணும் அருமையாவளே இல்லையா. அப்பொழுதுதான் தேவனுடைய வசனத்தை அவளை என்ன செய்ய முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கணேகர் அப்படியே கடந்து போயிடும் அருமையாவளே, பலது யோசிச்சு கொண்டு போக, ஆனா வார்த்தை உங்களை விட்டு கடந்து போயிடும் இல்லையா. அடுத்தது மூன்றாவது குறிப்பு அருமையாவளே, முதலாவது நான் சொன்னேன் அருமையாவளே நீ ஆசீர்வாதம் இருப்பாய், இரண்டாவது நீ பெரிய காரியங்களை செய்வாய், மூன்றாவது அருமையாவளே கடைசியாய் மூன்றாவதாக நீ என்ன செய்வாய், மேன்மேலும் நீ விலப்படணும் அருமையாவளே. நீங்க மேன்மேலும் விலையினப்படுகின்ற பைபிள் எழுதியிருக்கா, அப்படி போட்டிருக்கு போல இருக்கு இல்லையா, போட்டிருக்கா உங்க பைபிள்ல? இப்படி என்ன சொல்றேன், ஐயோ வயது போயிட்டு பாஸ், ஆமேன். காலைப்பெண்ணி சொல்றேன், எனக்கு அண்டைக்கு இருந்த விலை உண்டைக்கும் இருக்கிறதா, சரீரம் விலையினமா இருக்கா, இப்படி கவலைப்படாதீங்க அருமையாவளே, ஆமேன் இல்லையா. இன்றைக்கும் அருமையாவளே நான் ஆவியிலே பலனா இருக்கிறேன், ஆமேன். இன்றைக்கு நீங்கள் 500 மைல் போய் வர சொன்னா நான் போயிட்டு வருவேன் அருமையாவளே. இன்றைக்கு நாம் தேவனுடைய ஆவியில நல்ல பலனா இருக்கணும். ஆகவே அந்த வசனம் இருக்கிறது அருமையாவளே வாசிக்கிறேன், 2 சாமுவேல் 3:1, சவில் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது, தாவீது வர வர பலத்தான் சவிலின் குடும்பத்தாரோ வர வர பலகீனப்பட்டு போனார்கள், அப்படி எழுதப்பட்டிருக்கு இல்லையா. வீட்டில படிச்சு பாருங்க, 2 சாமுவேல் 3:1 அருமையாவளே, தாவீது வர வர பலப்பட்டு கொண்டு போனான். ஆகவே பலப்படுவதற்கு 3 குறிப்பு உங்களை சொல்லுகிறேன். ஒரு மனிதன் பலப்படுவதற்கு என்ன முக்கியமானது அருமையாவளே, ஒரு மனிதன் பலப்படுவதனால் அது எது முக்கியமானது, ஆமேன். எது முக்கியம்னு நினைக்கிறீர்கள் அருமையாவளே நீங்கள்? முதலாவது கவனிங்க, ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்க அருமையாவளே, எல்லா வசனங்களையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அருமையாவளே. தாவீது நெருக்கம் வருகிறது, இன்றைக்கு அநேகர் வந்து பலியனப்பட்டு போற காரணம் வந்து அவருடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே பலியனப்பட்டு போறது. சபைகளுக்கும் அதே பிரச்சனை தான். இன்றைக்கு சபை எப்பொழுது பலியனப்படுது என்றால், சபையில நிறைய நெருக்கங்கள் வரும்பொழுது, நெருக்கம் வரும்பொழுது என்ன செய்கிறார்கள், தேவனை தேடுறது இல்லை, மக்களுடைய ஆதரவை தேடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்ல அருமையாவளே, சபையில பிரச்சனை வந்தா எவந்த காலையும் பிடிக்க கூடாது. நான் கண்டுகொண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் அருமையாவளே, எவ்வந்த காலையும் பிடிக்கலாம். சில பேருங்க விசுவாசிகள் அல்லது ஊழியர்களாக இருக்க, நான் சபையை விட்டு போறேன் பாக்கிறேன்டுவாங்க, அதை பற்றி நீங்க என்ன கவலைப்படாதீங்க. அவன் காலை பிடிக்க வேண்டாம், காலை பிடிச்சா பெண் வந்து காலை வாருவான், காலை பிடிக்க கூடாது, பிடிக்க வேண்டியது கர்த்தருடைய காலை, ஆமேன். அதுதான் ஐயா பிபிலிக்கல் வே, அதுதான் வேதத்தினுடைய முறை. ஒரு விஷயம், தாவீது ஒரு நெருக்கம் வந்தது, ஒரு ஆரோ வந்து எல்லாரும் சிறப்பிடிச்சிட்டு போயிட்டான் அருமையாவே. கடுதியில வந்தால் எல்லாரும் அவன் மேலே கல்லறிய வேண்டும் இருந்தார் என்று பைபிள் போட்டிருக்கு இல்லையா, ஆமேன். கல்லறி ஒன்று இருப்பாங்க இல்லையா, கல்லறிகிறார்களா? நீங்க என்ன செய்யணும் என்றால் கல்லை எடுத்து என்ன ஒரு சபையை கட்டிடணும். ஃப்ரீயா அறிகிறாங்களா ஐயா? ஒரு கல் வாங்கினா ரொம்ப கோஸ்ட்லி இல்லையா? நீங்க அந்த கல் எடுத்து என்ன செய்யுங்க, ஒரு ஆலயத்தை கட்டலாம், ஒரு பிரான்ச் வச்சு இல்லையா, உடத்துல ஒரு ஆலயத்தை கட்டலாம். தாவீது நெருக்கம் வந்த பொழுது அவர்கள் கல் எறிந்தார்கள். அவன் என்ன செய்தான், பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, தன்னை கத்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டார். அப்ப முதலாவது ஒரு மனிதன் நெருக்கம் வரும்பொழுது அவன் பலப்படுவனா, தேவனிலே சார்ந்து கொள்ள வேண்டும், தேவனை புரித்துக் கொள்ள வேண்டும். ஆமேன். எந்த பிரச்சனை வந்தாலுமே அவளை, ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு வரலாம், வரும்பொழுது தேவனுடைய பாதத்துக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்திருக்கு, நான் இவன் காலையும் பிடிக்க போறதில்லை, ஆமே இவனை கெஞ்ச போறதும் இல்லை, ஆனா ஆண்டவரே உண்மையை நான் பிடிக்கிறாருமே அவளை, தேவனை பிடிச்சாருமையாவில் தேவன் எல்லாத்தையும் திருப்புவார். திருப்பினாரா இல்லையா? திருப்பி கொண்டானா இல்லையா? வேறு யாரிடம் போயிருந்தால் திருப்பி இருக்க முடியாதுமே அவளை. கத்தரிடத்தை கேட்டான், ஆண்டவரே இதை திருப்பலாமா திருப்பக்கூடாத? மனுஷனை திருப்புறது தேவன் தான் இருமையா அவளை. நீங்க திருப்பினால் திருப்பாதுல, வணங்கா காலத்துள்ள ஜனங்கள் இருமையா அவளை, திரும்ப மாட்டார்கள், இவனை திருப்ப முடியாதுமையா அவளை, தேவன் திருப்புவார். தெக்கத்தி உள்ளங்களை தேவன் திருப்பி விடுகிறவள் இல்லையா? தேவனை புடிங்க அருமையா அவளை. முதலாவது கத்தரிலே சாயங்கள், நெருக்கம் வரும்பொழுது பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரை பிடிச்சிருங்க அருமையா அவளை. தாவீது அதை செய்தார், அதனால தான் அவர் பலப்பட்டார். ஆனால் சவுல் வந்து என்ன செய்தார், நெருக்கம் வந்த பொழுது, நெருக்கும் பொழுது என்ன செய்தார் அருமையாவளை? சவுல் என்ன செய்தார் என்றால் ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போனார். கத்தரில் சாய இல்லை, கத்தர வார்த்தை இல்லை, தீக்க தரிசனம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. பைபிளை போட்டுக்க அருமையாவளை, அந்த வசனத்தை வாஜி பாதிங்க அருமையாவளே, ஒன்றுமே இல்லையா? அங்க பாருங்க, நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை, ஒன்று சுவாமி 28 சொப்பனத்திலாவிலும் பேசவில்லை, தீக்கதிலை கொண்டும் பேசவில்லை, ஊர்மினாவிலும் பேசவில்லை என்பதை அறிந்த பொழுது அஞ்ஞானக்காரியை தேடி போனான் எழுதப்பட்டு கருமி ஆவல. நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இப்பொழுது யாரை தேடி போற அருமையா அவளை? ஒரு அஞ்ஞானம் பார்க்கிறமே அவளை, தேடக்கூடா போகக்கூடாத இடத்துல போயிருக்கிறார். இந்த கநாயகர் பிரச்சனைக்கு போகக்கூடாத இடத்துக்கு போறாங்க, அதுல போய் மாட்டிக்கொள்றாள் விசுவாசிகள். அந்த இடத்துக்கு போகக்கூடாது அருமையா அவளை, அந்த இடத்துக்கு போகலாமா? கத்தர் சொன்னவர் அந்த இடம் நீங்கள் நாள் பார்க்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா அங்க போறதுதான் ஒரு சூழ்நிலை வரும் உங்களுக்கு. நீங்கள் என்ன செய்ய வேணும், அந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்க, அந்த இடத்துக்கு போகாமல் கத்தரிலே சார்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா? இன்னைக்கு அநேக இடத்துல போய் ஆலோசனை கேட்கறது இல்லையா? சிலர் பிரச்சனை வந்த உடனே போன போடுறது, யாருக்கு போன போடுறது? மனிதர்களுக்கு போன போடுறது. இறைமையா 33 ஒரு போன் நம்பர் இருக்கு, 3333 இல்லையா? ஆமென். இப்படி இருக்கிறதா இருக்கும், ஆனா அது சரியா இருக்காது. பார்க்க சரியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது நடைமுறைக்கு சரி வராது, கர்த்தருடைய சித்தத்துக்கு சரி வராது, கர்த்தருடைய விருப்பத்துக்கு சரி வராது. தாவீது என்ன செய்தார்? அவளே தேவனை சார்ந்து கொண்டான், திருப்பிக் கொண்டான். ஆகவே எல்லா சூழலும் கர்த்தரை சாயுங்கள். இரண்டாவது, நெருக்கம் வரும்பொழுது நீங்கள் பலப்படுவோம்னா என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சு கொள்ளணும், வார்த்தையை பிடிங்க. வார்த்தையை மீறி ஒன்று நடக்க போறதில்லை, தேவனும் இந்த வார்த்தையை மீறி ஒன்றும் செய்ய போவதும் இல்லை அருமையா. வசனத்தை பிடிங்க. இயேசுக்கு பிரச்சனை இருந்தபொழுது என்ன செய்தார் இயேசு? வசனத்தை பிடிச்சாரா இல்லையா? பிசாசு வந்தானா இல்லையா? எல்லாத்தையும் கொடுக்க வந்தானா இல்லையா? அதை தாரன்னு சொன்னா, இதை தாரன், உனக்கு எல்லாம் தாரன், வீடு தாரன், அது தாரன், எல்லாம் செய்யுங்க ஜீசஸ், எல்லாம் கொடுக்க வந்தானா இயேசு? என்ன சொன்னார்? தேவ வசனத்தை எடுத்து பிடிச்சார் அருமையா. எல்லாத்துக்கும் நீங்க வசனத்தை படிங்க அருமையா, வார்த்தையை படிங்க. வசனத்தின்படி இருக்கா, இது கரெக்டா இருக்குதா? ஆண்டவர் சிவப்பு மையெழுத்திலே சொல்லி இருக்கிறார் இல்லையாமே. அந்த வசனத்தை பிடிங்க அருமையா அவளை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு நாளும் விட மாட்டீங்க. இதை குறித்து அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை அருமையா அவளை. கடைசியாக மூன்றாவது அருமையா அவளே, தேவனிலே சாய வேண்டும், கத்துடைய வசனத்தை பிடிச்சுக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஆவியிலே ஏவுதலை அறிய வேண்டும். இது மிக முக்கியமானது. பாருங்க உதாரணமாக லூக்கா 2:27 எழுதப்பட்டிருக்க அருமையா அவளை. அவன் 2:27 இந்த வசனத்தை உங்களை நீங்க வாசிக்கும்படி விரும்புறேன் இல்லையாமே. நீங்கள் வாசிக்கிற மக்கள் ஆகவே ஒரு ஒரு வசனத்தை வாசிங்க. 2:26-27 25 வாசிங்க, 25, 26, 27 ஒருவர் சத்தமா வாசிங்க.
அப்பொழுது சிமியோன் சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனே ஸ்தோத்தரித்து.
தேங்க் யூ சிஸ்டர் இல்லையாமே, நீங்க பைபிள் வாசிக்கிறதுக்கு மைக் கொடுத்துருக்காங்க இல்லையாமே, நல்லது இல்லையாமே, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சபை இல்லையாமே. தேங்க்யூ. இதுல 27 சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வாசிங்க திரும்ப. அவன்
ஆவியின் ஏவுதலினாலே,
ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு என்ன செய்தான்,
வந்திருந்தான்.
இன்றைக்கு தேவனுடைய ஆவியான ஏவி இருக்கிறாரா இல்லையா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய ஆலயத்துல போன ஏவுனதுனால வந்திருக்கிறேன். சிலர ஷாப்பிங் போக ஏவி இருக்கிறானா, சில வாய்ப்பு சொல்லுவா ஷாப்பிங் போகவே இல்லை, அல்லது காலையில ஷாப்பிங் போட்டு போகலாம் இல்லையா, அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு போகலாம். முதலாவது ஷாப்பிங், ரெண்டாவது ஆலயம். ஆண்டவர் என்ன சொன்னா, முதலாவது தேவராஜ்யம், மட்டும் உங்களை தேடி வரும். ஆலயத்துக்கு போறது காலை எழும்பி ஜோம் பண்ணி உபவாசம் பண்ணி, நீங்க சாப்பிடலாம் பரவாயில்ல, நல்லா ஜோம் பண்ணி வரும்பொழுது சும்மா ஷாப்பா வரணும். அநேக ரெண்டு வார படத்தை எழுப்பி இங்க வந்து இங்க பாடல் பாடி எல்லாம் இங்கே அனலாயிக்கொள்ளலாம் பாஸ்டர், இங்கே எல்லாம் பாத்துக்கலாம். அப்ப நீங்க ஆவியில அனலா இருக்காது, அந்த வசனம் உங்களுக்கு அனலா இருக்கு. பாருங்க, இப்ப இவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வாக்குத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த சிமியோனுக்கு? நீ மறிக்கும் முதல் இயேசுவை கையில ஏந்தி அவரை மகிழ்வுபடுத்துறதான ஒரு வாக்குத்தவனு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு அழைப்பு, அது கோலிங். என்ன கோலிங்? இயேசுவை கரத்திலே ஏந்தி எல்லாருக்கும் முன்பாக உயர்த்துறது, ஆலயத்தில் கர்த்தர் உயர்த்துறது. அழைப்பு இருக்கா உங்களுக்கு? உயர்த்தரோடு இருக்கிறீங்களா? வாயால உயர்த்துறீங்க, கையை உயர்த்தி உயர்த்துறீங்க, கீபோர்டால உயர்த்துறீங்க, மைக்கால உயர்த்துறீங்க, எல்லாத்தையும் உயர்த்து. அது உங்களுடைய அழைப்பு. அது இருந்தா உங்களுக்கு ஆனாது. ஆனா அவனுக்கு அந்த அழைப்பு இருந்தது. ஆனால் நீ மறிக்க மாட்டான், அந்த வாக்குத்தத்தம் இருக்கு ஐயா. வாக்குத்தத்தம் இங்கே தானே இருக்குது, இங்க இருக்கு வாக்குத்தத்தம், இது எல்லாருக்கும் இருக்குதா ஐயா? இது இருந்தால் காணாது, ஆனா இது இருந்தா மட்டும் போதாது. ஆவியானவருடைய ஏவுதலை ஷாப் பண்ணுகிற ஒரு டிசர்னிங் அது எல்லாம் இருக்கணும் ஐயா. ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிறேன், விசுவாசிகள் உங்களுக்கு நான் சொல்லுறேன். அவள ஆவியின் ஏவுதனால் ஆலயத்துக்கு போனான். தி டைமிங், தி டைமிங் இருக்கு இல்லையா, இந்த நேரம், அந்த காலத்தை ஆவியான ஒரு ஏவுதல். இன்றைக்கு போ, அன்றைக்கு போகாட்டி கோட்டை விட்டுருப்பான். அன்றைக்கு நல்லா படுத்து தூங்கி கொண்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணி, ஒவ்வொரு நாளும் கத்தரை துதிச்சு, ஆவியில அனல ஷாப்பா இருந்தா தான் இயேசு வந்த வாரது தெரியும். இயேசு வந்தது போறது சோசியல் மீடியாவில் சொல்லப்படாது, வாட்ஸ்அப்பில் வராது. ஆமென். என்ன வச்சிருக்கிறீங்களோ அதுல வராது. அதை நீங்க நோண்டி கொண்டிருக்கும் பொழுது இயேசு வந்து போனது மட்டும் உங்களுக்கு பின்பாக தெரியும். ஆனா நீங்கள் லெப் பிஹைண்ட், கைவிடப்பட்டவளா இருப்பீர்கள். ஆனால் ஆவியில ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ரெடியா இருக்கிறவனுக்கு தெரியும் இந்த இயேசு வரப்போறாரன் இல்லையா. இயேசு ஆலயத்துக்கு வாரென்று ஆவியானவருடைய ஆவியை தட்டி இருக்கிறார். தட்டுற அளவுக்கு ஷாப்பா இருந்திருக்கையா, அவ்வளவுக்கு அவனுக்கு டிசர்னிங்கா இருந்திருக்கிறான், அவ்வளவு அட்டென்ஷனா இருந்திருக்கிறான். அதனால அந்த இடத்துக்கு போனான், இயேசுவை கரத்தில் எடுத்தான், தேவரை உயர்த்தினான், எல்லாரும் மகிமைக்கு முன்னாலும் கத்தரை பாடினான், எல்லாரும் இயேசுவை கண்டார்கள். கையை எழுத்தினான் இல்லையா? சபைக்கு எதுக்கு வருவீர்கள் அருமையாவில, தேவாலயத்துக்கு எதுக்கு வர்றீங்க? இயேசுவை கையில உயர்த்தி மற்ற எல்லாருக்கும் காட்டுவதற்காக. என்னத்துக்கு வருவீர்கள் சபைக்கு? அந்நியவாசி பேசுறதுக்கு மட்டுமா? இன்னைக்கு அனைவரும் வருகிறார்கள் அந்நியவாசி பேசுறதுக்கு. கத்தரை உயர்த்தணும், அன்னவாசி பேசுங்க, உங்களுக்கு நல்ல பக்தி விருத்தி இருக்கிறது இல்லையா, நல்லது. ஆனா ஆண்டவரை உயர்த்தி காட்டணும் வருமையா இல்லையா இல்லையா? கத்தரை உயர்த்தணும், வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க பாடி கத்தரை உயர்த்துங்க வீட்டுல, உங்களுக்கு பாட முடியாது மனசிய கூப்பிடுங்க, மனைவியை கூப்பிட்டு அவளையும் சேர்த்து பாடுங்க, பிள்ளையும் கொண்டு வந்து வச்சு அதுல கத்தரை பாடுங்க. உங்கள் பாடல் அங்கே உயரும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிக்கப்படுவா. அங்கே உயர்த்துங்க, சபைக்கு வந்து இங்கே உயர்த்துங்க அருமையாவளே, போற இடமெல்லாம் உயர்த்தி புடியுங்க அருமையாவளே, இந்த தேசமே ரட்சிக்கப்படும். ஆமேன். இன்றைக்கு அமெரிக்காவில் அருமையாவளே, அன்றைக்கு தேவனுடைய அந்த தேசத்தை கட்டும் பொழுது நூற்றுக்கணக்கான முதல் ஆலயத்திலே அவர் ஒரு காரியத்தை செய்தாங்க, எல்லா ஸ்ட்ரீட்லும் ஆலயத்தை கட்டினாங்க. எந்த வீதியில போனாலும் ஒரு சபை இருக்கு, தடைக்கு விழுந்தாலும் சபையெல்லாம் விளவணும்னு சொன்னார்கள், சொல்லுவார்கள் அமெரிக்காவில். அந்த அளவுக்கு சபையை கட்டியிருக்கிறாங்க எல்லா இடங்களிலும். அது கட்டினது மட்டுமே அருமையாவளே, அவர்கள் வந்து அமெரிக்காவிலே அமெரிக்காவை கட்டி இந்த அமெரிக்காவுடைய டொலரை அடிக்கும் பொழுது அன்றை கடந்த முற்பிதாக்கள் தேவனுடைய மனிதர்கள் என்ன செய்தார்கள், இந்த அமெரிக்காவில் அடிக்கும் பொழுது இந்த டொலரில் ஒரு வாசகத்தை அடித்து விட்டார்கள். என்ன அடித்தார்கள், இப்பொழுது எல்லா டொலர்களும் எல்லா டொலர்ஸ் இல்லும் இருக்கிற அருமையாவிலே ஒரு ஒரு வார்த்தை அடித்தார்கள் இல்லையா, பச்சை கலரை அடிச்சு, பச்சை என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, அடிச்ச ஒரு ஒரு அடித்தார்கள் ஆங்கிலத்தில் அடித்தார்கள், இன் கோட் பி ட்ராஸ், நாங்களும் இந்த டொலரில் நம்பிக்கையா இல்லை என் தேவனிலே நம்பிக்கையா அந்த வார்த்தையை போட்டாங்க அருமையாவிலே. இன்றைக்கு உலகம் முழுவதும் டொலர் இருக்குதா இல்லையா, டொலரை கொண்டு ஐயா நாணய மதிப்பிச்சுறாங்க, இலங்கையில போனாலும் டொலரை மாத்தலாம் இல்லையாமே, அவனுடைய மணிக்கு பலியுட்டு இருக்கலாம், ஆனா இந்த மணிக்கு ஒரு மகிமை இருக்கு, காரணம் தேவனை மகிமைப்படுத்துற வசனம் இருக்கு அருமையாவில, அவன் அதை செய்ததுனால இன்றைக்கு அமெரிக்கா இன்றைக்கு வல்லசையா இருக்கா இல்லையா, இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனாரன் தட்டி கேட்டா கேட்கறக்கு ஒரு ஆள் இருக்கா இல்லையா, கத்திரண்டைக்கே உயர்த்தி வச்சிருக்கிற அருமையாவில. ஆமேன். ஒரு விஷயம், இந்தியாவுக்கு ஒரு மிஷினரி அமெருக்காவிலிருந்து போனார், அவரை கட்டி அடிச்சிருக்கிறாங்க அருமையாவில, இவருடைய அமெரிக்க கவனம் சொல்லுது என்னுடைய ஒரு குடிமகனை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, ஆமேன், உங்கள் மீது நான் கடுமையான நடவடிக்கை எடுப்போம், பொருளாதாரத்தை கட் பண்ணுவோம், பண்டும் வராது ஒன்றும் வராது, அவள் பயந்து போனார்கள் அருமையாவில். ஆகவே இன்றைக்கு அருமையான தேவனே காரணம் அருமையாவில் அவள் தேவனை உயர்த்தி பிடித்தார்கள். ஆகவே அவனுக்கு ஒரு அழைப்பு கிடைத்தது அருமையாவில, ஒரு ஒரு அழைப்பு தான், வேற ஒன்றும் இல்லை, கத்தருடைய ஆலயத்தில் வந்து தேவனை உயர்த்த எல்லாருக்கும் இந்த அழைப்பு இருக்கு அருமையாவில. ஆமேன். ஆகவே வந்தான் ஆவியில அனலாயிருந்த அருமையாவில், அதனால ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் உங்களுடைய ஆவியை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் இல்லையா, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாய்க்கவார்கள், ஆவியில ரொம்ப எளிமையா இருக்கணும், அப்பதான் எப்படி வரும் ஆவியில டிசைன் ஆவியில எளிமையா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும் அருமையாவில, சிம்பிள் அண்ட் கம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப சிம்பிளா இருங்க, உங்களை குறித்து ரொம்ப எண்ண வேண்டியது மிஞ்சி எண்ணாதீங்க, இல்லாம என்ன ரொம்ப எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும் என்னை உயர்த்த வேணும் அப்படிதான் நம்ம எல்லாரும் இணைக்கிறோம் இல்லையா, அது ஹியூமன் நேச்சர்னு சொல்லுவாங்க, மனதனுடைய சுயம் சுயத்துக்கு மறிக்க வேணும் அருமையாவில் இல்லையா, நான் நல்ல அழகா இருக்க வேண்டும் நல்ல இரு அது பரவாயில்லை அருமையாவில. ஆமீன். ஆனால் ஆவியில எப்படி இருக்க வேண்டும், ரொம்ப எளிமையா இருந்தால் தான், சிமியோன் ஆவியில ரொம்ப எளிமையா இருந்தார், ரொம்ப சிம்பிள் இல்லையா, ஜோம் பண்ணுவது, பயபக்தி, நீதியை பிரசங்கம் பண்றது, அப்பதான் சிம்பிளா இருக்கலாம் அருமையாவில. ஆமீன். தேவனுடைய வசனத்தை உயர்த்த நாம் நம்மை தாழ்த்தப்படுவோம் இல்லையா. ஆமீன். யோவான் ஸ்நானம் சொல்லும் பொழுது அவர் பெருகணும், நான் அந்த பெரிய ஊழியக்காரர், அந்த பெரிய ஊழியத்தை செய்தவர் அருமையாவில. ஆமீன். அவர் என்ன சொன்னார், அவர் பெருகணும் நான் சிறுகணும் அருமையாவிலே, அதனால யோவான் ஸ்நான காலம் பெரியவனோட இல்லைன்னு சொன்னான், அவன் தான் பெரியவன் ஐயா, அவன் தான் பெரியவன், எவன் பெரியவன் நினைக்கிறீங்க, இவரை உயர்த்தி பிடிக்கிறவன் அருமையாவிலே. ஆமேன். நம்ம உயர்த்தி பிடிக்க கூட இந்த சூழ்நிலையிலும் பாடல் பாடல்களா இருக்கட்டும் நான் சொல்லுகிறேன் இல்லையா, நல்ல வாய்ஸ் இருக்கலாம், ஆமேன், நல்ல மியூசிக் போடுறவளா இருக்கலாம், உங்களை ஒரு நாள் உயர்த்த பாரு, நான் வாசிக்கிறது எல்லாரும் பார்க்கட்டும், லுக் அட் மீ சொல்லுவாங்க கமரா இங்க புடியா இல்லையா, எல்லாரும் என்ன பார்க்கட்டும் ஐயா, கமரா உனக்கு இல்ல அருமையாவளே. ஆமேன். நாங்கள் தேவனை உயர்த்துறதுக்காக தேவன் நம்மை வைத்திருக்கிற அருமையாவளே, அந்த வாக்குத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம், எங்களுடைய ஒரே அழைப்பு என் ஆண்டவர் உயர்த்தி பிடித்து தேவாலயம் முழுவதுக்கும் காட்ட வேண்டும், அநேக ஜனங்களுக்கு ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, இயேசுவை காணவில்லை, மேசியாவை இன்றைக்கு உலகம் காணவில்லை, இந்த தேசம் காணவில்லை அருமையாவளே, இவர்கள் காண வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும் என்பதை அருமையாவளே அவன் ஆவிலே அறைந்தவனாய் காத்துக் கொண்டிருந்த அருமையாவளே, ஆவிலே ஷாப்பாயிருங்க அருமையாவிலே. ஆமேன். என்றால் இன்றைக்கு பிசாஸ் என்ன செய்யறான்டா, மிக முக்கியமானது, என்ன ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நான் ஜோம் பண்ணி முடிக்கிறேன், நேரம் கடந்து போய்விடுது அருமையாவிலே. பிசாஸ் இன்றைக்கு ஜனனுடைய ஆவியை கரப்படுத்துறான், ஒரு ஆவியை கரப்படுத்தி கலங்குபடுத்துறாரு, அநேக இன்றைக்கு அது தேவனுடைய நேரத்தை, தேவனுடைய சத்தத்தை, அல்லது தேவனுடைய நடத்துதலை, தேவனுடைய காரியங்களை அறியாம இருக்கிறது, அவருடைய ஆவி கரப்பட்டிருக்கு இல்லையாமே. பழைய பாடல பாத்தீங்கன்னா படிச்சு பாருங்க, எவருடைய ஆவியை ஏவினாலும் அவர்கள் கத்தருக்காக எழும்பினார்கள், தேவன் ஆவியை சிலர் ஏவுறாங்க, ஆனா அவங்களால எழும்ப முடியாது, ஏன்னா அதை லிசன் பண்றது இல்லை அருமையாவில் இல்லையா. தேவனுக்காக பாருங்க, காலேப்பை குறித்து எழுதும்பொழுது காலேப் வேறு ஆவியா இருந்தான், வேறு ஆவி அவனுக்கு, எல்லாரும் மாதிரி சோம்பறி ஆவி அல்ல, அப்படியே சோர்ந்து போன ஆவி அல்ல, அனல் இல்லாம இருக்கிற ஆவி அல்ல, ஆவியில அனலா இருக்கு, அதான் ஆவியில் அனலா இருக்குன்றது, இன்னைக்கு அனைவர் ஆவியில் அனலுக்கு நம்ம சூடா இருக்கிறது இல்ல, அப்படிதான் நினைக்கிறாங்க, அப்படி இல்ல ஆவில தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நேரத்தை அறிகிற ஒரு அறிவு, அந்த தேவன் எப்பொழுது ஏவுகிறார், இதை போகலாம், இதை செய்யலாம், அந்த நேரம் எல்லாம் அது செய்யும் பொழுது ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் தேவன் ஏற்ற நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர், முன்னுக்கும் செய்யக்கூடாது, பின்னுக்கும் செய்யக்கூடாது, அந்த டைம்ல செய்யணும், அப்பதான் பலன் வரும். இந்த விதைக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா, விதைக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், அந்த நேரத்தில் விதைச்சா தான் அது பழத்தை கொண்டு வரும், விண்டர்ல போய் நீங்க வெளியில மரத்தை வச்சீங்கன்னா உங்களுக்கு பூக்குமா காய்க்குமா பழுக்குமா? பழுக்காது. இந்த காலத்துல வைக்க கூடாது ஐயா. மனுஷனுடைய அப்ப இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் ஒரு நேச்சர் இருக்கிறது அருமையா. அவளை சமர்ல நீங்க வைக்கணும், அது பூக்கும் வளரும் காய்க்கும் எல்லாம் செய்யும், ஆனா விண்டர்ல கொண்டு வச்சால் செத்துரும். அருமாதி அருமையா அருமையா அவளே. அந்த அறிவு நமக்கு மிக தேவனுடைய வேற ஆவியா இருந்த அருமையா. நம்முடைய ஆவியை தேடணும் இல்லையா? ஆமென். அது மட்டும் இல்ல அருமையா அவளே, வேதம் சொல்லும் பொழுது மனுஷனுக்கு தேவன் ஒரு தீவத்தை கொடுத்திருக்கார். கத்தர் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷன் மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபம், அதுக்கு பேரே தீபம். ஆனா இன்னைக்கு அனைவருடைய தீபம் என்ன செய்யறது அருமையா அவளே, அணைஞ்சிருக்கிறது. வீட்டிலே அணைஞ்சிரும். இன்னைக்கு மாலைக்கு போன உடனே இன்னைக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சறியும், நாளைக்கு என்ன கொஞ்சம் குறைஞ்சு ரெண்டு நாள் போவோம். அது ப்ரே மீட்டிங் இடையில வச்சு கொஞ்சம் கூட்டணும். அப்படி இல்லாட்டா அப்படியே போய் இல்லையா, அப்படியே போய் கடைசியில் அடுத்த சண்டே வரைக்கும் என்ன செய்யும், அடுத்த சண்டே வரைக்கும் நூன் சிலது நூந்து போடும், சிலது அப்படியே புகைச்சி கொண்டிருக்கும். நீங்கள் சபையில் வந்து ரெண்டு பாட்டை போட்டு ரெண்டு மியூசிக் அடித்து பாடல் பாடல்கள் கத்தி பாடி அவருடைய ஆவியை திரும்ப என்ன செய்ய வேண்டும். அது இடையில இது நடந்தோ ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது இல்லையா. ஆனால் சிமியோன் எப்பொழுதும் அப்படியே ரெடியாக இருந்தாருமே அவளை. எப்பொழுது எனக்கு சிக்னல் வரும், வெயிட்டிங். ஸோ எவ்ரி டைம் அந்த ரெடியாக இருந்தாருமே அவளை. அதனால அவனுக்கு அந்த சிக்னல் வந்து, அது உங்களுடைய ஆவியை குறித்து மிக முக்கியமாக இருங்கருமே அவளை. அந்த ஆவி புதிய பழைய ஏற்பாடு சொல்லும்போது சகரியா அலிசேவ் தருமையா ஆவியின் ஏவினாலே தேவ ஆலயத்துக்கு போனார்கள் இல்லையா. அங்கே தேவனுடைய தூதன் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறது நீங்கள் பார்க்கிறோம் அருமையா அவளை. ஆகவே அருமையான தேவலைகளே, மூன்று ஆசீர்வாதங்களை குறித்து அது ஒவ்வொருக்கும் மூன்று குறிப்புகளை சொன்ன அருமையா அவளை இல்லையா. நமக்கு கத்த கொடுத்த வாக்குத்தை திரும்பி வாசித்து அருமையா அவளை. நான் உங்களுக்காக செபிக்க போறேன் இல்லையா. என் குமாரனாய் தாவி நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் தேவன் விரும்புகிற இல்லையா. மூன்றாவது அருமையாவில் நீங்கள் மேல்மேலும் கத்தருக்குள்ளே பலப்பட வேண்டும். ஆமேன். இது இன்றைக்கு தேவனுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம் கூட, உங்களுடைய ஊழியக்காரருடைய விருப்பம். நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயும் பெரிய காரியங்களை செய்வர்களாயும் பலப்பொருளாக இருக்க வேண்டும் அருமையாவிலே. உங்களுக்காக ஒரு விஷயம் நான் செபிக்க போற அருமையாவிலே. என்னுடைய இருக்கிடத்திலே கண்களை மூடி என் ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற வேண்டும், நான் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், மேன்மேலும் பலப்படுவேன் ஆண்டவரே. கத்தரி கொடுத்த வார்த்தைகளுக்காக, அந்த ஒவ்வொரு குறிப்புக்கு நீர் கொடுத்த மூன்று காரியங்களுக்காக நன்றி என்று சொல்லி இந்த கேட்ட வசனங்களுக்கு உங்களை ஒப்புக் கொடுத்தருமே அவளே. என்னோடு இணைந்து ஆவியில் ஒரு ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு இந்த அருமையான இந்த வேலைக்காக சோத்திரம். பல வருடங்கள் பின்பாய் ஒரு விசை வந்து இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக எத்தனை முறை நாங்கள் முழங்கால் முடங்கி ஜெபித்திருக்கிறேன். இந்த அனைவருடைய முகங்களை ஆண்டவரே, புது முகங்களை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இவளையெல்லாம் நீ ரட்சித்திருக்கிறீர் ஆண்டவரே. அன்றைக்கு நாங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு தேவன் இன்றைக்கு ஆயிரம் ஆயிரமான மக்களை இந்த தேசத்தில் எழுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே இன்றைக்கு இந்த சபையை கொடுத்திருக்கிறீர். இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படலாம் இருக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அவர்கள் மேல்மேலும் பலப்பட விரும்புகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையிலே பலப்பட வேண்டும் ஆண்டவரே. ஐயா நீ கொடுத்த இந்த வாக்குத்த வசனத்துக்காக சோத்திரம். இந்த வசனத்தை கொண்டு இவளை ஆசீர்வதிப்பீராக, இந்த வசனத்தை கொண்டு இவளை ஆசீர்வதிப்பீராக. உண்மையோட ஆசீர்வதிக்கப்படலாய் இருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களாக, ஆவியில பலப்படுவார்களாக ஆண்டவரே. இவர்கள் மேல்மேலும் பலப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த மக்கள் எல்லாம் இந்த சபையை ஒப்புக் கொடுக்க, சபை ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் கடந்து வந்த பாதையில் எல்லாம் அறிவீர் ஆண்டவரே. கத்தர் நீ இவளோடு கூட இருந்ததுனாலே இன்று வரைக்கும் நடத்தி வந்திருக்கிற ஆண்டவரே. நீ இங்கே இருக்கிறீர், இவளோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம். இவளை தொடர்ந்து நடத்துவீராக, இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக ஆண்டவரே. இந்த சபை எப்பொழுதும் ஆண்டவர் உயர்த்துற சபையாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஆண்டவர் உண்மை துதி உயர்த்தி ஆண்டவரே. இன்றைக்கு இந்த உலகத்துக்கு உண்மை காட்டுட்டும், ஆயிரமான மக்களுக்கு உண்மை காட்டுட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான இந்த அழைப்பை, இந்த தரிசனத்தை இந்த ஜனங்கள் பெற்று இவைகளை கீழ்ப்படிந்து செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வேலைக்காகவும் நன்றி எங்கள் எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரோட ஊரை ஆசீர்வதிப்பீராக, இவளை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய சமாதானம் உங்களுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருப்பதாக. இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பாஸ்டர் தாசனை ஆசீர்வதிப்பீராக. அவனை வாலிபையிலே தெரிந்து கொண்டு அவனை ஊழியக்காரனை ஆக்கி இருக்கிறீரே ஐயா. அவனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடன் ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியத்தை பண்ணுறவர்கள் ஆண்டவரே, இந்த மியூசிக் கருவிகளை வாசிக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த வேஷிப்பு ஊழியத்தை பண்ணுறவர்கள், ஆராதனை நடத்துகிற எல்லாருக்கும் நான் செவிக்கிறேன். உங்கள் எல்லாருடைய ஒரே நோக்கம் தேவனை உயர்த்துவதாக இருக்கட்டும். உங்களுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்யட்டும், என்ன செய்யட்டும், இவள் பழுகட்டும் பெருகட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவள் ஆசீர்வதிப்பள்ள இருப்பாராக. அருமையான இந்த மாலை நேரத்துக்காக நன்றி. எங்கள் எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறோம். கனம் துதி மகிம் உங்களுக்கு. இந்த ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம் நல்லது தாவே. ஆமே நாமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.